தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூய ஆவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நிறைவான நாட்களில் அந்த நாளை சந்திக்க, அந்த பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியில் திளைக்க நாம் அந்த விழாவை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த நாளில் நாம் ஆண்டவருடைய பெயராலே இந்த பலியை ஒப்பு கொடுத்து, இதோ அந்த நாளை நாம் சந்திக்கவும் அந்த நாளினுடைய நிறைவை காணவும் இறைவன் உதவி செய்யும்படியாக இந்த பலியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நம் பாவங்களையெல்லாம் மன்னித்து நமக்கு நிறைவாழ்வை இதோ இந்த திருப்பலி வழியாக அருள, பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
மன்றாடுவோமாக. என்றென்று முளையெல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னிமரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவிழமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவுமான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகி எங்களுக்கு இரக்கத்தை தருவாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-4, அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 5-6 முடிய. படைகளின் ஆண்டவர் கூறியது, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தம் வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்கு முறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்பு உறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது, உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூலைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 57-66 முடிய. எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8 நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர், எழுதுபலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லோரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்ட விழுந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதயா மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லி கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலே வார்த்தையின் வல்லமையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவை எதிர்நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரெடி ஆகியிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சிலர் எனக்கு அவங்க வீட்டில் சுடுற முறுக்கெல்லாம் ஃபோட்டோவில் போட்டிருந்தாங்க. சாமியார் சுடமாட்டார், ஃபோட்டோ இதுலையாவது அவர் முறுக்கெல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து போட்டிருந்தாங்க. உள்ளூர்லேயும் முறுக்கெல்லாம் சுடுவாங்க, ஆனால் காட்ட மாட்டாங்க. சரி, கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அதனால் எல்லோரும் தயாரிப்பு நிலையில் நம்ம தயாரிப்போடு இருக்கணும். நாங்கள் இரவு திருப்பலி உங்களுக்கு நேரலையாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்திய நேரப்படி நேரலையாக அது உங்களுக்கு ஒளிபரப்பலாம் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பாராட்டு தெரிவிக்கிறீங்க, ஃபாதர் நல்ல முயற்சிகள், தீபன் ஃபாதரோட சேர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்து தெரிவிக்கிறீங்க, ரொம்ப நன்றி. வாழ்த்து தெரிவிக்காதவங்க, ஐயோ நம்ம இன்னும் சொல்லலையேன்னு நீங்கள் உடனே என்ன செஞ்சிட வேண்டாம், கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க எங்களுக்காக. நீங்கள் எங்கிருந்தோ வாழ்த்து நேராக சொல்லணும்னு அவசியம் இல்லை, எங்கிருந்தோ நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா போதும். உங்களுடைய ஜெபம் வந்து எங்களை தாங்கணும். இந்த வாழ்த்து செய்தியெல்லாம் விட ஆண்டவருக்குள்ளே நம்ம ஜெபித்து அந்த வாழ்த்தை நீங்கள் கடவுளுக்கு சொல்லும் பொழுது அவர் நமக்குரிய பலனை கொடுப்பார், இன்னும் ஓடுவதற்கான ஆற்றலை அவர் கொடுக்கிறார். ஸோ இந்த திருவிழாவினுடைய மகிழ்ச்சிக்குள்ளே நீங்கள் அனைவரும் இணைந்து மகிழ்ந்து கடந்து செல்ல உங்களை அன்புடன் நாங்கள் அழைக்கிறோம். நாங்களும் இந்த மகிழ்ச்சியை அருங்குடை இல்லத்தில் பகிர்ந்து கொள்வதுண்டு. அநேகர் எங்களுக்கு நீங்கள் காசு அனுப்பி வைக்கிறீங்க, உங்களுடைய கரத்தை நீட்டுறீங்க, அதெல்லாம் நாங்கள் வந்து நாங்களே எல்லாம் உடுத்தி கொண்டு அப்படியெல்லாம் செய்கிறதில்ல. கல்லுலையும் மண்ணுலையும் நம்ம கொஞ்சம் காசு போட்டாலும் மனுஷனுக்கும் கொஞ்சம் காசு போடணும். மனிதர்கள், நம்மளுடைய அன்பு உறவுகள், துன்பப்படுகிறவர்கள், துயரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், இந்த காசில் ஒரு பகுதியை பகிரணும். அதுதான் நம்மளுடைய படிப்பினை, நம்மளுடைய டீச்சிங், நம்ம கற்றுக் கொடுக்குற விதம் அதுதான். அதனால் நாங்கள் நிறைய பேருக்கு இந்த நாட்களில் நாங்கள் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அருங்குடை இல்லத்தில் உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். இந்த திருவிழாவினுடைய நாளில் ஒரு ஏழை பிள்ளைகளுக்கு புது துணி, அந்த குழந்தை பிள்ளைங்க அந்த ஒரு துணியை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, குழந்தைகளை சிரிக்கிற குழந்தையின் சிரிப்பில் இறைவனையும் காணலாம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு சிறிய ஒரு அடையாளம், சிறிய ஒரு அன்பளிப்பு கிடைக்கிற போது மிக்க மகிழ்ச்சி அடைவாங்க. சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நம்ம கிறிஸ்தவத்தில் அந்த கிறிஸ்மஸ்னாலே சாண்டா கிளாஸை நம்ம மறக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் அந்த சாண்டா கிளாஸ் யார் அப்படிங்கிறத, அவரை பற்றி வேணா நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். அவருடைய அடையாளம் என்னென்னா, துன்பப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த விழா மாறணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அதை அவர் மேற்கொண்டார். தன்னுடைய உதவி செய்கிற அடையாளத்தின் வழியாக அவர் என்ன செய்தார், யாருன்னு டிஸ்கைசிங் த பர்சன், ஆளை மறைச்சிட்டு அவர் உதவியை முன்னாடி வைச்சார். ஸோ அப்படி வைக்கிற போது அந்த அந்த விழாவானது, அந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு இரட்டிப்பானது. அந்த மகிழ்ச்சி அவங்க என்ன செய்தாங்க, மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டாங்க. இப்படித்தான் கிறிஸ்மஸை ஒட்டிய அந்த சாண்டா கிளாஸுடைய பெருமை பரவியது. ஸோ இப்போ கூட நிறைய சாண்டா கிளாஸ் உங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் இங்கேருந்து டைரெக்டாக மக்களை கொடுக்குறோம். எங்கிருந்தோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுடைய அந்த உதவி தொகையை, உதவிக்கான அந்த ஒரு சிறிய அன்பளிப்பை நீங்கள் எங்களுக்கு தூக்கி போடுறீங்க. நாங்கள் எடுத்து அதை ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் விரும்பும் விதமாக பகிர்ந்து கொடுக்குறோம். அப்படி பகிர்ந்து கொடுக்குற அந்த ஒரு மகிழ்ச்சி அநேகருக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம சாண்டா கிளாஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம சாண்டா கிளாஸ் மாதிரி போகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. அப்படி இருக்கணும், அது இருக்கட்டும், அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நீங்களும் சாண்டா கிளாஸாக மாற முடியும். எப்படின்னா, இப்படி தான் நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கு, நம்மளுடைய அன்பு உள்ளங்களுக்கு அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நிறைவான மகிழ்ச்சி. இணைச்சட்டத்தில் நம்ம அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய ஒரு வசனம் உண்டு, இணைச்சட்டம் 16:11 நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்காட்டி கொண்டு தான் இருக்கிறேன். மறந்துருந்தீங்கன்னா திருப்பி நினைவூட்டுகிறோம். இணைச்சட்டம் 16:11 ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடணும், உங்கள் மகிழ்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அது விஸ்தரிக்கப்படணும். குடும்பம் என்கிற அபிஷேகம் விஸ்தரிக்கப்படணும். விஸ்தரிப்பு, ஒரு வீடு, சின்ன வீடை கட்டி வச்சுருக்கிறோம், அப்புறம் விஸ்தரிக்கிறோம். இப்போ அருங்குடை கூட அப்படி தான். இந்த இடத்துல இப்போ நாங்கள் நின்று பேசுகிற இடத்துல ஒரு பழைய கோரை கொட்டாய் ஒன்று, ஒரு ஒரு ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு போட்ட ஒரு சின்ன கூடாரம் இருந்தது. இந்த கூடாரம் தான் இன்றைக்கி ஒரு பெரிய மாளிகையாக மாறி இருக்குது. இந்த விஸ்தரிப்பு இதை தான். அதே போல் நம்மளுடைய உறவுகளும் விஸ்தரிக்கப்பட வேண்டும். பாருங்கள், உன் கடவுளாகி ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு. இப்போ நம்ம என்ன நன்மை செய்தாலும் கடவுளுக்கு தான் அந்த பெருமை. ஒரு கிறிஸ்தவன் நல்லது செய்தால் கடவுளுக்கு மகிமை, ஒரு கிறிஸ்தவன் கெட்டது பண்ணுறான்னா கடவுளுக்கு அது சிறுமை, கடவுளை டைரெக்டாக பாதிக்கும். அதனால தான் நம்ம நன்மை செய்யும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாரு, நம்ம தீமை செய்யும் போது கடவுள் கவலைப்படுறாரு, வேதனை உருகிறார். தீமை செய்கிற போது கடவுள் என்ன செய்வார், தன் பிள்ளைகளை தண்டிக்க முடியாது, அவர் ஒன்றும் தண்டிக்கிறது இல்லை, அவர் முகத்தை திருப்பிப்பார், அவ்வளோதான். திருமுக ஒளியை நம்மீது வீசி அப்படின்னு சொல்லி ஆசீர்வழங்கக்கூடிய நேரத்தில் நம்ம சொல்கிறோமே, அந்த திருமுக ஒளியை வீச முடியாதபடி அவர் என்ன செய்வார், முகத்தை திருப்பிப்பார். அவர் முகத்தை திருப்பிட்டாருன்னா இங்கே எல்லாமே பிசாசு முகத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் அந்த வேதனையை பார்க்குறப்போ என்ன செய்கிறாங்க, கடவுள் தண்டிக்கிறாரு, இல்லை கடவுள் முகத்தை திருப்பிக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ தம் பெயர் விளங்குமாறு நம்ம செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள் பாருங்கள். இணைச்சட்டம் 16:11 வாசிக்கிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும். அந்த நீயும்ங்கிற வார்த்தையை நல்லா ரவுண்டு பண்ணி வைங்க, சொல்கிறேன் பாருங்கள். நீயும் உன் புதல்வர் புதல்வியரும், ரெண்டாவது வார்த்தை என்ன போயிடுச்சு, உன் பிள்ளைகள், உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும், வீட்டில் வேலை செய்கிற ஆண் ஊழியர் பெண் ஊழியர், ஆணா பெண்ணா யாராக இருந்தால், உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அநாதைகளும், லேவியன்னா யார், கோயிலில் வேலை செய்கிற சாமியார் சாக்கிரிஸ்தர், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லேவியன் அந்நியன், ஊருக்குள்ளே அந்நியராக யாராவது இருப்பாங்க, அநாதைகள் கைம்பெண்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமன், இவங்க எல்லாம் கைம்பெண்களும் அநாதைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நம்மளை கடவுள் எந்த சூழலிலிருந்து உயர்த்தினாரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நாம் என்ன செய்யணும், நம்மை போல துன்பப்படுகிற பிள்ளைகளுடைய அந்த சூழலை நம்மோடு இணைத்து அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி பாருங்கள், இந்த கிறிஸ்மஸினுடைய நிறைவுக்குள்ளே வரோம், அந்த நிறைவை நோக்கி நம்ம வந்துட்டோம். பக்கத்தில் இன்னும் நாளை ஒரு நாள் தான், நீங்கள் வெள்ளிக்கிழமை வியாழன் இரவு அன்று நம்ம என்ன செஞ்சுருவோம், பூசையை வச்சு வெள்ளிக்கிழமை இந்த கொண்டாட்டம். அப்போ இந்த கொண்டாட்டத்தினுடைய நிறைவை நம்ம எப்படி பார்க்குறது, கடவுள் தன்னுடைய நிறைவை எங்கே பார்த்தார், எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தான் கடவுள் அப்படின்னு நிறைவை அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்தாரா, இல்லவே இல்லை. கிறிஸ்தவத்தினுடைய கடவுள், இன்றைக்கி நிறைய கடவுள்கள் சொல்லிக்கிறாங்க, ஒரே கடவுள் தான் அப்படிலாம் சொல்கிறாங்க, வெரி குட், கான்செப்ட் இஸ் சேம், பட் வெளிப்பாடு, வெளிப்படுத்தப்பட்ட விதம் வேறு வேறாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய வெளிப்பாடு, மகனாகி இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் நிறைவுன்னு சொல்கிறோம். நம்ம மற்ற வெளிப்பாடுகள், மற்ற மதத்தில் மற்ற நம்பிக்கையிலெல்லாம் தெய்வங்கள் இருக்குது, நம்ம அவங்கள மதிக்கிறோம், நம்ம அவங்கள குறையெல்லாம் சொல்லலை, இது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நிறைவு இயேசுவிடத்தில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஜீசஸ் இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி ஜீசஸ் வந்து பர்ஃபெக்ட் ரெவலேஷன் அப்படி சொன்னோம்னா, இங்கே தான் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கடவுள் என்ன செய்யலை, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தன்னை ஆபிரஹாம்கிட்ட பேசின மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கல, ஆரம்பம் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய அந்த உடனிருப்பை, அவருடைய அந்த கடவுள் என்கிற மகிமையை நம்மோடு என்ன செய்தார், பகிர்ந்து கொண்டார். அந்த பகிர்வில் தான் கடவுள் எங்கேயோ போய் நின்றுட்டார். நாம் அதனால தான் இயேசுவை பர்ஃபெக்ட் ரெவலேஷன், காட்ஸ் ரெவலேஷன் அப்படி சொல்கிறோம். பர்ஃபெக்ட் ரெவலேஷன்னா நிறைவான வெளிப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். மற்ற வெளிப்பாடெல்லாம் கடவுளுடைய வெளிப்பாடாக இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அப்போ அந்த நிறைவை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா இயேசுவை நம்ம கண்ணோக்கி பார்க்குறோம். அப்போ அந்த இயேசுவினுடைய நிறைவு எங்கே வந்ததுன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தந்தை என்ன செய்தார், தன்னுடைய கடவுள் தன்மையை மனிதத்தோடு பகிர்ந்து கொண்டார். என் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் நம்ம செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இணைச்சட்டம் 16:11 நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய அருகில் இருக்கிற ஊழியர்கள், நம்மளுடைய வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க, நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அநாதைகள், அந்நியர்கள், அந்நின்னொன்னி நீங்கள் உடனே அண்ணன் பண்டாட்டி அந்நின்னு சொல்லி நினச்சிக்க கூடாது, அந்நியர்னா வேறு இனத்தை சார்ந்தவங்க. சில பேர் அந்நியர்கள்னு ஒருத்தர் வாசித்தான் பைபிளில், நிறைய வந்துச்சு முதலியவை அப்படின்னு போட்டிருக்கு, அவன் முதலியாருன்னு வாசிச்சுட்டான், முதலியார் முதலியவைன்னு போட்டால் முதலியாருன்னு வாசிக்கிறான். பாருங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களாம் தமிழ் தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தமிழை தப்பு தப்பாக வாசிக்கிற போது நமக்கு மனசு பாரமாக இருக்குது, என்ன செய்கிறது, நம்ம போராடுறோம். இது தமிழ் கிளாஸ் இல்லை, இருந்தாலும் மனசில் இருக்கிற ஒரு ஆதங்கத்தை அப்பப்போ சொல்லிக்கிறோம். பிள்ளைகளை நல்ல தமிழ் படிக்க வைக்கணும், நம்ம தமிழ் மக்கள் தமிழ் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, நல்ல அழுத்தமான தமிழ் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மொழி அது, அது நம்மளுடைய காட்ஸ் லாங்குவேஜ், அது கடவுள் எனக்கு கொடுத்த லாங்குவேஜ். உங்களுக்கு அந்த லாங்குவேஜை கடவுள் கொடுத்தாருன்னா அந்த லாங்குவேஜை நீங்கள் என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள் அந்த வார்த்தைகளில் பாருங்கள், இணைச்சட்டம் 16:11 உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர் மகிமை விளங்குமாறு, பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கப்பட்ட இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியர். அந்த நீயும்ங்கிற இடத்துல யார் யார் இருக்கிறாங்க, கணவன் மனைவி ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீயும்ங்கிற வார்த்தையை எங்கேயாவது தேடி பார்த்தீங்கன்னா, கணவனை தனியாக பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது, மனைவி பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியாது. அப்போ அந்த நீயும்ங்கிற வார்த்தைக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு இருந்தால் தான், இணைஞ்சு இருந்தால் தான் அடுத்த கட்டத்தில் இருக்கிற எல்லாமே நடக்கும். புதல்வர் புதல்வியர் ஒழுங்காக இருப்பாங்க, நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்நியருக்கு கை நீட்ட முடியும், கைம்பெண்களுக்கு கை நீட்ட முடியும், ஊழியர்களுக்கு கை நீட்ட முடியும். அதனால் அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அதனால் பாருங்கள், இன்றைக்கி திரு இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் வருகை அப்படி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தது. பாருங்கள், இப்போ கிளைமேக்ஸுக்கு போகும்போது திருச்சபை பாருங்கள் என்ன ரீடிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா. அப்படின்னா இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ளே நம்மளை கொண்டு போய் திணிக்கிறாங்க. இதெல்லாம் ஆவியானவர் வெளிப்பாடுங்க. இதெல்லாம் புரியாமல் கொஞ்சம் பேர் என்ன செய்கிறது, திருவவையில் என்ன இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்டு பெற்றிருக்கணும். நம்ம திருவவையில் இப்படி ஒரு வாசகத்தெல்லாம் பிரித்து வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் பிரிக்கும் போதும் ஆவியானவர் செயல்பட்டார். அந்த ஆவியானுடைய செயல்பாடை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய அழுத்தம் எங்கே இருக்குதுங்கிறத இந்த நாட்களில் அப்படியே நம்ம உணரப்போகிறோம். கிறிஸ்து பிறப்பு விழாவை முடித்து அடுத்த விழா பார்த்திங்கன்னா என்ன விழா வரப்போகுது? திருக்குடும்ப பெருவிழா வரப்போகுதுங்க. பாருங்கள் பேக்கேஜ் எப்படி இருக்குது பார்த்திங்களா? கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி சொல்லக்கூடிய விஷயங்கள், அப்புறம் கிறிஸ்து பிறப்பு, அதுக்கப்புறம் வரக்கூடிய திருக்குடும்ப பெருவிழா, இது எல்லாமே ஒரே சீக்வன்ஸில் இருக்கும். அப்போ இன்றைக்கி என்ன சீக்வன்ஸ் பாருங்கள், மலாக்கி நூல்லேருந்து வாசகம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சக்கூடாது? முன்னாடி இருக்கிறதெல்லாம் வாசிட்டு விட்டுடக்கூடாது. அதில் கடைசி பகுதிக்கு வாங்கலை. ஆண்டவருடைய வார்த்தையை அந்த கடைசி பகுதியில் பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள், அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாக இருக்கும். பைபிளில் சொல்லியிருக்கு, உங்கள் பை வாசகத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். பண்டைய நாள்களில் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டைய காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாக இருக்கும். அப்போ ஒரு காணிக்கையை பற்றி பேசுகிறாங்க இன்றைக்கி வாசகம், முதல் வாசகம். அந்த காணிக்கை உகந்த காணிக்கையாக இருக்கும். பைபிளில் இப்போ பெர்க்மேன்ஸ் ஃபாதர் பாடுவாங்க இல்லையா, உகந்த காணிக்கையாய் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாட்டு சூப்பர் பாட்டு, கேட்டு பாருங்கள். பாட்டு பாடினா டைம் போயிடும், அப்புறம் பிரசங்கத்துக்கு நேரம் இருக்காது. அப்போ பாருங்கள், உகந்த காணிக்கையாக. அப்போ அதில் என்ன வருது பாருங்கள், இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன். அந்த நாள் எப்படி இருக்க போது? பயங்கரமாக இருக்க போது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆண்டவரின் நாள் வரும்போது ஜில்லு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கலாம், ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. நாயோட விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம், ஸ்டார் கட்டிக்கிட்டு கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். இல்லை இல்லை, இந்த கிறிஸ்மஸ் தான் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் வரப்போகிற கிறிஸ்மஸ், உண்மையான கிறிஸ்மஸ் வரப்போது பாருங்கள், அது உண்மையாலுமே பயங்கரமாக இருக்க போகுது. ஆண்டவர் இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். அனுப்பி என்ன நடக்க போகுது பாருங்கள், நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி, உலகை சபித்து தண்டிக்காதபடி. சும்மா தண்டிக்க முடியாது. அவர் என்ன செய்வார்? நீதியின் வார்த்தையை வைப்பார். அப்போ பாவம் செய்தவர்களுக்கு என்ன வார்த்தை விழும்? சாபத்தின் வார்த்தை தான் விழ முடியும், அதுதான் நீதியின்படி வரும். அப்போது சாபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை, இதுதாங்க கிளைமேக்ஸ், இதுக்கு தான் நான் இவ்வளோத்தையும் வாசிக்கிட்டே வரேன். ரிசல்ட் எல்லாம் முதல்ல சொல்லியாச்சு, கடைசியில் என்ன செய்யணும்? அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ப்ரைஸ் தி லார்ட். இதோட வாசகம் முடிஞ்சிருச்சு. மலாக்கி படைகளின் ஆண்டவர் கூறியது அப்படின்னு ஆரம்பித்து என்னென்னமோ சொல்லி வராரு பாருங்களேன். ஒன்று ஒன்றையும் சொன்னால் லேட் ஆகிடும், அதனால தான் அதெல்லாம் நான் டச் பண்ணலை, கடைசிக்கு வந்துட்டேன். பெரியதும் அச்சத்தை தருவதுமான ஆண்டவருடைய நாள் வரப்போகுது. அப்போ எலியா இறைவாக்கினரை அனுப்பி உலகை சபித்து தண்டிக்காதபடி, அது நடந்துடும், அது நடக்க போது, அப்படி ஆயிடாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், எச்சரிக்கிறேன். பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகள் மட்டில், பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தில் திருப்புவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி முடிக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? குடும்பம் பாருங்களேன், அப்பா அம்மா வந்து பிள்ளைகளை பார்க்குறதும் பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்க்குறதுனுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னா குடும்பம் என்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்துக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் தொடக்கத்தில் அந்த டாப்பிக்கில் அப்படியே வந்தேன். அப்போ நம்மளுடைய குடும்பம் என்கிற அபிஷேகத்தை நம்ம என்ன செய்கிறோம்? உத்து பார்க்கணும் ஆண்டவர் இந்த நாட்களில். ஏன்னா இயேசுசாமி கண்ணியிடம் தானே பிறக்கிறாரு. ஏதோ ஒரு கண்ணியை தேர்ந்தெடுத்து, மாதாவை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பிறக்க வச்சுருக்கலாமே. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி ஏன் சூசைய பிற கனெக்ட் பண்ணி விடணும் பாருங்கள். ஒரு கண்ணி மகனை பெற்றெடுப்பார் என்று சொன்னால் கூட அந்த கன்னி எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே வைக்கப்படுறாங்க? கணவர் என்கிற சூழலுக்குள்ள. கணவர், ஒரு கணவருடைய அடையாளம், ஒரு மனைவியுடைய அடையாளம். பாருங்கள், அந்த அடையாளம் தான் அந்த 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 ஃபார்மேட்டை ஃபாலோ, கடவுள் ஃபாலோ பண்ணுற ஃபேமிலிங்கிற குடும்பங்கிற கான்செப்ட். அதனால தான் நம்ம என்ன செய்ய முடியாது, விட்டுடக்கூடாது. பதிலுரை பாடலில் நமக்கு பாடப்பட்ட அந்த பல்லவி எப்படி வந்தது பார்த்தீங்களா? தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. பைபிளில் தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பாட்டு பாடிட்டால் தலை நிமிர்ந்து நின்றுடலாமா? முடியாது. தலை நிமிர்ந்து நிற்கணும்னா பாருங்கள், ஏற்புடைய காணிக்கையாக நம்ம மாறணும். ஒன்று யோவான் 2:28 ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும், அவரோடு இணைந்து வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்பா அம்மா பிள்ளைகளை சார்ந்திருக்கணும், பிள்ளைகளை பார்த்துருக்கணும், பிள்ளைகள் தாய் தந்தையரை பார்த்துருக்கணும். அதற்கு நாம் யாரை பார்த்துருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்திருக்கணும், மகனோடு இணைந்திருக்கணும். அப்போ தான் என்ன நடக்கும், அவர் தோன்றும் போது நம்ம நம்பிக்கை கொண்டிருப்போம், அப்போ தான் அவர் வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கும்படி, அவரோடு இணைந்து வாழ்கிற பிள்ளைகள் வெட்கி விலகாதிருக்கும்படி காத்து கொள்வாங்க. இந்த நாளில் நம்ம பாருங்கள், இன்றைக்கி நச்செய்தி வாசகத்துக்கு வந்தீங்கன்னா கூட அதுலேயும் பாருங்கள், ஒரு குழந்தை தான் இன்றைக்கி மையம். இன்றைக்கி எலிசபெத்து, அவங்க அப்பா, அப்படி இப்படி நிறைய பேர் கேரக்டரை நம்ம சொன்னால் கூட, ஹூ இஸ் த மெயின் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சைல்டு, குழந்தை. இன்றைக்கி நச்செய்தியில் எந்த குழந்தை? இயேசு குழந்தை இல்லை, ஸ்நாபகரில் இப்போ திருமுழுக்கு யோவான் என்கிற குழந்தை. பாருங்கள், இந்த குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு குழந்தையினுடைய அபிஷேகம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த குழந்தைங்கிறது என்னன்னா, குடும்பத்தினுடைய ஒரு நிறைவு, ஒரு முழுமை, ஒரு அடையாளம். ஒரு திருக்குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய அடையாளம். அதுக்காக குழந்தை இல்லாதவங்க நீங்கள் உடனே ஐயோ நாங்கள் திருக்குடும்பமாக இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது கடவுளுடைய திட்டம் இருந்தால் அந்த இடத்துல வேறு ஒரு குழந்தைக்கான அடையாளம் உண்டு. பணி, கடவுள் ஒரு வேலையை கொடுப்பார். இப்போ எங்களுக்கு மனைவியே இல்லை, குழந்தை எங்கே போகிறது? அப்போ இந்த இடத்துல நிறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது அழைப்பு, கடவுள் அப்படி அழைக்கிறார். அப்போ நம்ம ஒரு கான்செப்டை பற்றி பேசும்போது இன்னொரு கான்செப்டை பிசாசு நுழைப்பான், பாரு சாமியார் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா நீலாம் வேஸ்ட்டு. இல்லை, கடவுளுடைய பணி வந்து ஒரு குழந்தை மாதிரி. இப்போ நமக்கு அப்படி தான், குடும்பம், எங்களுக்கு குடும்பம் என்பது எது? கடவுளுடைய பணி சார்ந்த காரியங்கள். அதைத்தான் நம்ம அதைத்தான் முழுமையாக வைத்து பார்க்குறோம். ஆனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிற பொழுது, நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக குடும்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஏற்புடைய செயல்கள், அதுதான் முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பாருங்கள். ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள், ஏற்புடைய காணிக்கை. அந்த ஏற்புடைய காணிக்கை என்ன அப்படிங்கிறத தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரோமியர் 5:18 பாருங்கள், ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாக அமைந்தது போல், ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. அப்போது ஆண்டவருடைய காரியம் ஒரு புறம், நம்மளுடைய ஆதி தாய் ஆதி தகப்பன் அவங்களுடைய செயல் ஒரு புறம், இப்போ நம்ம எந்த செயலை சார்ந்து வாழ போகிறோம்? த சேலஞ்சஸ் யுவர்ஸ், சவால் நம்மளுது. இப்போ ஆண்டவர் வந்து ஒரே ஒருவர் அவருடைய ஏற்புடைய செயல் வழியாக நமக்கு என்ன செய்துட்டார்? வாழ்வழிக்கும் விடுதலை தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ வாழ்வழிக்கக்கூடிய விடுதலை தீர்ப்பின் பிள்ளைகளாய் நம்ம சந்ததியாய் நிற்க போகிறோமா? இல்லை, இந்த பாவத்தினுடைய அடிமையின் சந்ததியாய் நிற்க போகிறோமா? இதை தான் நமக்கு கடவுள் சவாலாய் வைக்கிறார். ரோமையர் 6:18 ஆண்டவர் சொல்கிறாரு, பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமையாயிருக்கிறீர்கள், அதற்காக கடவுளுக்கு நன்றி. பார்த்தீங்களா, நம்ம எதற்கு அடிமையாக இருக்கணும்? கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள். இந்த குடும்பம் என்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிற தந்தை இந்த பாயிண்டெல்லாம் யோசித்து பார்க்கணும், தாய் இதை யோசித்து பார்க்கணும், பிள்ளைகள் தாய் தந்தைக்கு மேலே அதிகமாக உட்காந்து யோசித்து பார்க்கணும். நீங்கள் அந்த குடும்பத்திற்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நிற்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு ஆசீர்வாதத்தை இழந்த ஒரு அடையாளமாக இருக்கிறேன்னா, இதோ இந்த கிறிஸ்மஸ், இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்க போகுது, ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கிற போகிறது. இப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி என்ன செய்யணும்னா, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதோ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பெயரால் நீ அழைக்கப்படுவாய். இசையா 62 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ புதிய பெயரால் அழைக்கப்படுவாய், இனி பால்பட்டது என உன் வீடு அழைக்கப்படாது. ஆண்டவர் இந்த வார்த்தை அன்னைக்கு சொன்னது மட்டும் இல்ல, இன்னைக்கும் சொல்ல போறாரு. எப்போ? நீங்க உங்க உடன்படிக்கையை மாற்றி எழுதுனீங்கன்னா. ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய பதிலுரை பாடலில் அந்த பாடப்பட்ட ஒரு மூன்றாவது வரிகளில் வருகிற 10வது இறைவசனம் திருப்பாடல் 25 வரக்கூடிய காரியங்கள். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் போகிற பாதை சரியாக இருக்கணும். நீங்கள் போகிற ஒரு திருமண பாதை, நிறைய பேருடைய வாழ்க்கை பாதை அப்படியே புரண்டு கிடக்குது. ஏன்? உடன்படிக்கையை நீங்கள் ஆண்டவரோட புதுப்பிக்கலை. ஆண்டவரோட நீங்கள் புதுப்பிக்கணும். அவர் எப்போவுமே புதுப்பிக்க தயாராக இருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட தூய்மை தான் இருக்குது, பாவம் இல்லை. அப்போ நான் புதுப்பிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? நம்ம தான் பாண்டு பத்திரத்தை மாற்றி எழுதணும். நம்ம பத்திரத்தை மாற்றி கடவுள் விரும்பும்படியாக எழுதிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நின்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்ளப் போகிறார். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தயாராக இருக்கிறீங்களா? வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? குட்டி பிள்ளைகளே, நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாறணும். அப்பா அம்மாவுக்கு உகந்த பிள்ளையாக இருக்கணும். உடன்படிக்கையை நம்ம மாற்றி எழுதணும். பெரித்துன்னு சொல்லுவோம். உடன்படிக்கைன்னா எபிரேய சொல்லாடல் பெரித். யூ ஹாவ் டு சேஞ்ச் த பெரித். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கையை மாற்றி எழுதணும். ஒருத்தர் ஒரு குருவானவர் வந்து தவறு செய்துட்டார். அதனால் திருச்சபையிலிருந்து அவரை ஒரு ஓரமாக விலக்கி வைக்கிறாங்க. மீண்டும் அவர் திரு அவைக்குள்ளே வர்றதுக்கு ஆசைப்படுறார். அப்போ அவர்கிட்ட என்ன செய்வாங்க? எந்த தவறை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தவறை விட்டுடுறீங்களா, அல்லது அந்த கருத்தியலை மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த விளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர் என்ன சொல்லணும்? ஆ, நான் தவறு செய்துட்டேன், அதை புரிஞ்சுக்கிறேன், நான் திருவையினுடைய படிப்பினை ஏற்றுக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் தான் அவர் என்ன செய்வாங்க, திரு அவைக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க, மீண்டும் எடுப்பாங்க. இப்போ அவர் எந்த விதத்துலேயும் நான் மாறமாட்டேன், ஆனால் நான் என்னையை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவங்க செய்ய முடியுமா? கண்டிப்பாக அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா எந்த தவறுக்காக அவர் விளக்கப்பட்டாரோ அந்த தவறை மீண்டும் அவர் பின்வாங்காமல், அந்த தவறினுடைய காரியத்தை புரியாமல், மனம் மாறாமல், தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் அவர் உள்ளே வர முடியாது. அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் கடவுளுடைய அந்த உடன்படிக்கையினுடைய அடையாளத்திற்குள்ளே வர முடியாது. அப்படி வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உடன்படிக்கையை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்கிற நிலைக்குள்ளே வர முடியும். ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிற பிள்ளைகள் என்ற நிலைக்குள்ளே வர முடியும். அப்படி வருகிற பிள்ளைகளுக்கு தான் அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் அதனுடைய முதல் வார்த்தை, தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என்கிற அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் இப்போ யோசித்து பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எபேசியர் 2:19 சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா ஆண்டவருடைய திட்டங்களுக்குள்ள நீங்கள் மீண்டும் வர தயாராக இருக்கிறீங்களா? அப்படி இருந்தால் கண்டிப்பாக கடவுள் உங்களை இருக்கரம் விரித்து அரவணைத்து உன்னை ஓடி வந்து கட்டிப்பிடித்து உன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறார். உங்களுடைய புதிய ஆண்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறப்போகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய தயாராக இருக்கிறார். எல்லாவற்றையும் இழக்க இறங்கி வந்த கடவுள், கடவுள் என்கிற நிலையை வலிந்து பற்றி கொண்டு இருக்காமல், கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு இருக்காமல், தூக்கி எறிஞ்சிட்டு நமக்காக இறங்கி வந்த கடவுள் இந்த விஷயத்தை உங்களுக்காக செய்யாமல் போவாரா? இது ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்காய் வருகிறது. இனிமேல் நீ புதிய பெயரால் அழைக்கப்பட போகிறாய். பால்பட்டது என வீடு அழைக்கப்படாது. உன் வாழ்வு இனி அப்படியாய் இருந்து விடாது. புதிய ஆசீர்வாதங்களை நீ காண்பாய். ஆண்டவர் கேட்கிறார், இதோ நான் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன், நீ என்ன செய்ய போகிறாய்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.
எ எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா, எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா, எல்லை இல்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி, எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா, எதை தருவேன் இறைவா, நான் எதை தருவேன் தலைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இக்காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான உண்ண மனதோடு கொண்டாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும், வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்:
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். முதல் திருமணன்றுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற மது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இதோ இந்த பலியில் இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைமாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பனாகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்னும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமேன்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நம்மை நிறைவாழ்வுக்குள் அழைத்து செல்கிற ஆண்டவர். குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுளம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவருடைய பிறப்பு விழா என்பது ஏதோ தனிப்பட்ட ஒரு அடையாளமாய் நமக்கு காட்டப்படுகிறதல்ல, மாறாக குடும்பம் என்கிற ஒரு அபிஷேகத்திற்குள்ளே, குடும்பம் என்கிற ஒரு பொக்கிஷத்திற்குள்ளே வைக்கப்படுகிற ஒரு அருமையான அடையாளம் நம் ஆண்டவர் இயேசு. அதே குடும்பம்தான் நாமும் ஒரு நாள் வைக்கப்பட்டோம். குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்திற்குள்ளே தான் கடவுள் நம்மளை வைத்து பாதுகாக்கிறார். இதோ இப்பொழுது பிசாசுடைய ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, இந்த குடும்பத்தெல்லாம் அழித்து ஆண்டவருடைய திட்டத்தை உடைக்கிறது, குடும்பங்களை சிதைப்பது. இதை பல்வேறு விதமான நிலையிலே அது செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் இந்த குடும்பங்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் ஓரணியாய் நாம் திரண்டு வந்து ஆண்டவரை துதித்து போற்றுகிற அடையாளமாய் மாற வேண்டும். ஆண்டவரை துதித்து போற்றுகிற குடும்பங்கள் காப்பாற்றப்படும். எந்த குடும்பத்திலே கடவுளை புகழ்கிற துதி சத்தம் கேட்கிறதோ அங்கே கடவுளுடைய இரக்கம் பாய்ந்து வருகிறது. இதோ இந்த அருமையான வேளையில் குடும்பங்கள் பால்பட்டு கிடக்கிற எல்லா சூழல்களையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே நிறைவை நம் வீடுகளுக்குள்ளே ஆசீராய் பொழிய இறைஞ்சி மண்டாடுவோம்.
கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே.
ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகள், இதோ ஆண்டவருடைய வருகை என்பது பெருமகிழ்ச்சியின் அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பெருமகிழ்ச்சி. இதோ பெருமகிழ்ச்சியூட்டும் செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று தானே இடையர்களுக்கு வானத்துதர் அறிவித்தார். அந்த பெருமகிழ்ச்சியினுடைய அடையாளம் குடும்பங்களுக்குள்ளே வைக்கப்படுகிறது. இதோ உங்கள் குடும்பங்கள் உங்களால் உருவாக்கப்படுகிற போது நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய உருவாக்கத்தினுடைய ஒரு அதிசயமான அடையாளமாய் நிற்கிற பொழுது, அந்த குடும்பத்தினுடைய துன்பத்தை தாங்குகிற ஒரு நல்ல பாலமாய் நிற்கிற பொழுது நீங்கள் அந்த பெருமகிழ்ச்சியை காணுவீர்கள். உங்களுடைய வலிம தோன்றல்கள் அந்த பெருமகிழ்ச்சியை காணும். இதோ ஆண்டவர் அந்த பெருமகிழ்ச்சியை காணுகிற அபிஷேகத்தை அனைவருக்கும் கொடுக்க நம் பிள்ளைகள் எல்லோரும் நாம் நம்மை எப்போ கொடுத்து மன்றாடி துதிப்போம்.
காத்திரதயவினால் ரட்சித்திரு கிருபையால் காத்திரதயவினால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினர் இரக்கத்தால் மீட்டிரே ரத்தத்தால் தூக்கினர் இரக்கத்தால் அன்பே தெய்வீக அன்பே அன்பே தெய்வீக அன்பே உன் அன்பை என் மேல் ஊற்றி நீரை ஆராதித்தேன் நான் உம்மை ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான் உம்மை ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே. என்னதவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே.
ஆண்டவரே, எங்களை அன்பு செய்கிறவனுடைய பேரிரக்கத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் எங்களை நீர் அன்பு செய்து நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்தினுடைய ஆசிரை விட்டு விலகாதபடிக்கு எங்களை குடும்பமாய் நேசிக்கிற உம்முடைய இரக்கம் இதோ இந்த நாளில் குடும்பமாய் வெளிப்பட போகிற கிறிஸ்துமஸ் என்கிற அபிஷேகத்திற்குள்ளே நாங்கள் அனைவரும் கடந்து வர எங்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா எங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியை எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்க எங்களை ஆவியில் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே,
குனிந்து தூக்கினீரே பெரியவன் ஆக்கினீரே புனிந்து தூக்கினீரே, பெரியவன் ஆக்கினீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, அதை என்ன சொல்லி பாடுவேன், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுளாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் என்னை கண்மணி போல் காத்து வந்தீரே, என்ன தவம் செய்தேனோ தெரியலையே, என்னில் எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான், ஆராதிப்பேன் நான் உம்மை, ஆராதிப்பேன் நான் என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் நான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா,
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாட்களில் உம்முடைய பெருமகிழ்ச்சியினுடைய அந்த நிறைவை நாங்கள் கண்டுணர எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர் ஆண்டவரே. எரியும் விளக்குகளோடு காத்திருந்த அந்த ஐந்து கண்ணியர் ஞானத்தோடு செயல்பட்டதை போல நாங்களும் ஞானத்தோடு செயல்பட, இதோ அஞ்ஞானத்தினுடைய அடையாளங்கள் என்ன, ஞானத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து விளக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியின் பொருட்டு நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் என்றும் இருக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் நீர் வருகிற போது கொடுக்கிற அந்த சாபத்தை, தண்டனைக்குரிய சாபத்திற்கு உள்ளாகாதபடிக்கு தேவரீர் எங்களை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே மீட்டெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இதோ இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா, வரப்போகிற புத்தாண்டு பெருவிழா, இதோ இவைகளிலிருந்து நாங்கள் ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்க, எங்கள் வாழ்வினுடைய ஆசீர்வாதத்தை துவங்க, நாங்கள் ஒரு புதிய வழித்தடத்தை உமக்காய் அமைத்து பாலை நிலத்தில் நீரோடு செய்வேன் என்று சொன்ன அந்த நீரோடைகளின் ஓரமாய் ஓடி வந்து நாங்கள் உம்முடைய வாழ்வளிக்கிற மரத்திலிருந்து கனியை பறித்து உண்ண தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. எதிர்கொள்ள முடியாதபடி கலங்கி விழுகிற நேரத்திலெல்லாம் உன் கரத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கலங்கி விழுகிற, விழுந்து கிடக்கிற பாவ காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போவதாக. பரிசுத்த நாமம் ஆண்டவரே என்னில் மகிமையடையும்படியாக, பரிசுத்த நாமம் எங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமையடையும்படியாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய காரியத்தை அறிந்து செயல்பட ஆற்றல் தருகிற இந்த நேரத்திலே நாங்களும் ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு கடந்து புதிய ஆசீர்வாதத்தின் எல்லைகளை அமைத்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமை அடைய செய்ய தேவரீர் கிருபை செய்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், கரம் எடுத்துக் கொள்ளும். ஆமேன்,
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 ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரே, விண்ணகக் குடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் அளித்தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் உம் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் தூயாவியார் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெருமகிழ்ச்சியுள்ள குடும்பமாய் நாம் மாறி விளங்கிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி.